கணேசருக்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, காலம் ரொம்ப வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது. காலத்துடைய வேகத்திற்கு தூதுவாக நாமும் அதனுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ரொம்ப வேகமாக காலையும் வருகின்றது, அதே வேகத்தில் மாலையும் இரவும் வந்துவிடுகின்றது. இரவுக்குள்ளால இன்னின்ன வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று பட்டியலிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த வேலைகளை செய்து முடிப்பதில் கவனமாக கண்ணும் கருத்துமாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் எவ்வளவு தான் பட்டியல்களை போட்டு வேலைகளை சரிசமமாக பிரித்து செய்தாலும் ஒவ்வொரு நாளும் இரவை அறியக்கூடிய நேரத்திலே பல வேலைகள் முடியாமல் அவைகள் இடையிடையே நின்றிருப்பதை நாம் பார்க்கலாம். ஏன், ஆரம்ப காலத்துல நம்முடைய எல்லா வேலைகளும் ஓரளவு நடந்து கொண்டு தானே இருந்தன. ஏன், இந்த காலத்துல எவ்வளவு கால நேரம் இருந்தாலும் வேலைகள் முடிவதில்லை. நம்முடைய நாட்கை போன்று லீவு நாட்கள் நானும் தான் நினைக்க மாட்டேன். உலகத்தில் வேற எங்கேயாவது ஒரு நாட்டில் இருக்குமான்னு சொல்லி அந்த அளவுக்கு விடுமுறை நாட்கள், லீவு நாட்கள், அந்த அளவுக்கு லீவு நாட்கள், விடுமுறை நாட்கள் இருந்தும் மனிதர்களுடைய வேலைகள் குறைவதாக இல்லை. இதற்கு பலர் பல காரணங்களை சொன்னாலும் மிக முக்கியமான ஒரு காரணம், சமீப காலமாக நாம் எல்லோருமே அதில் அநேகமானவர்கள் சிக்கி மாற்றியிருக்கிறார்கள். அதில் விதிவிலக்கானவர்கள் மிக குறைவானவர்களாகவே இருப்பார்கள். அநேகமானவர்களுடைய நேர காலங்கள் அவர்களை அறியாமல் சோசியல் மீடியாவிலே சென்று கொண்டிருக்கின்றது. யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது பெரியவர் முதல் சிறியவர் வரை, படித்தவர் முதல் பாமரர் வரை, அவர் முன்சிபல்ல வேலை செய்யற ரோட் கூட்டக்கூடிய அல்லது வேற ஏதாவது சாதாரணமான எந்த தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக மனிதர்கள் அதிலே தன்னை ஈடுபடுத்தி அவர்கள் அதிலே செலவழிக்கக்கூடிய கால நேரங்களை அவர்கள் கவுண்ட் பண்ணாது. அவர்கள் அதை கணக்கிட முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அதிலே 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் நம்முடைய பெரும்பான்மை சமூகத்தார்கள் அதை எப்படியும் பார்ப்பார்கள், எப்படியும் பார்ப்பார்கள், அதிலே அவர்களுடைய கால நேரங்களை நினைக்கின்ற மாதிரி கழிப்பார்கள். வரையறையோ கட்டுப்பாடோ அவர்களுக்கு இல்லை. ஏன், இந்த உலகத்துடைய வாழ்க்கையை அவர்கள் சோர்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நானும் நீங்களும் அவ்வாறு அல்ல. நாம் உலகத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்குரிய பதிலை தியாமத்துடைய நாளையில் அல்லாஹ்வுடன் கொடுக்க வேண்டும். அது பேச்சாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், செயல்களாக இருக்கலாம், அல்லது மெசேஜ் செய்திகளாக இருக்கலாம், எவைகளாக இருந்தாலும் அவைகள் ஒவ்வொன்றும் பதியப்படுகின்றது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுடனும் 2 மலக்குமார்களை சாட்சி இருக்குகின்றான். உங்களை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்கள், கண்ணியமான எழுத்தாளர்கள் உங்களுடன் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எந்த ஒரு வார்த்தையை முடித்தாலும் அவர்கள் அதை பதிவு செய்கிறார்கள். மாயல் மனிதன் எந்த ஒரு வார்த்தையை உச்சரித்தாலும் சரி, ரகீப் அதீத் என்று சொல்லக்கூடிய 2 மலக்குமார்கள் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால உலகத்தில் நாம் செலவழித்த ஒவ்வொரு வினாடிக்கும், பேசிய ஒவ்வொரு பேச்சுக்கும், நாம் செய்த ஒவ்வொரு செயலுக்கும், நாம் அனுப்பிய படித்த ஒவ்வொரு மெசேஜத்துக்கும் கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ்ட பதில் சொல்லுவோம். நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், சமீப காலமாக இந்த சோசியல் மீடியாவில் நம்முடைய கால நேரங்களை அதிகமாக கழித்துக் கொண்டிருக்கின்றோம். சிலவேல வைஃபை நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும், சிலவேல நிமிடங்களும் அவர்களும் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஆனால் நாம் அதிலே செலவழிக்கக்கூடிய நேர காலத்தை அல்லாஹ் ஃப்ரீயாக வைக்கவில்லை. அவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் கயாமத்துடைய நாளையில் நம் ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் விசாரிப்பான். நமக்கு எந்த செய்தி வந்து விட்டாலும் சரி, முதலாவது அந்த செய்தி எந்த அளவுக்கு சரியானது, உண்மையானது, அதனுடைய நம்பகத்தன்மை என்ன, இதை கிரியேட் பண்ணினது யாரு, அனுப்பியது யாரு,
இதை நாம் யார் யாருக்கு அனுப்புகின்றோம்? சில பேர் நம்முடைய குரூப்ல உள்ளவர்களை தட்டி விட்டோம் என்றால் மறு வினாடியே அந்த குரூப்ல உள்ள 90 பேர்களுக்கு அது சென்றுவிடும். மீரான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் அந்த செய்தி உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செய்தி வந்தால் யாராவது ஒரு கெட்டவன் ஒரு தீயவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டான் என்றால் நீங்கள் அறியாதவர்களின் மீது ஒரு பழியை ஒரு சுமையை சுமத்துவதற்கு முன்னால அதனுடைய நம்பகத்தன்மை அது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நீங்கள் ஆராயுங்கள். அவ்வாறு ஆராயாமல் இந்த செய்தியை பரத்தி விட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்த வேலைகளுக்காக வேண்டி ரொம்ப கவலைப்படுவீர்கள். மேலும் பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதலாவது எந்த செய்தி வந்துவிட்டது என்றாலும் அதனுடைய நம்பகத்தன்மையை முதலாவது நாம் ஆராய வேண்டும், நாம் பார்க்க வேண்டும், நாம் தேட வேண்டும். இதை அனுப்புவதன் மூலமாக லாபங்களா அல்லது நஷ்டங்களா? லாபம் நன்மை இருந்தா பரவாயில்லை, ஆனால் இதன் மூல பாவமும் குற்றமும் சுமையும் வந்துவிட்டது என்றால் நாங்கள் எப்படி அதை தாங்குறது? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு என்றால் ஏதாவது ஒரு செய்தி வந்துவிட்டது என்றால் முதலாவது நீங்க அதை பாருங்க. 500 வருடங்களுக்கு முன்னால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் ஒரு சில பாவிகள் அவர்களுக்கு எதிராக அபாண்டத்தை அவதூறை சுமத்தினார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த அளவுக்கு பரிசுத்தமான பெண்மணிந்தா, அந்த பெண்ணுடைய பரிசுத்த தன்மையை அல்லாஹ்வே அவனுடைய குர்ஆனில் நிரூபித்திருக்கின்றான். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விடயத்தில் சில தவறான கருத்துக்களை பரப்பிய நேரத்தில் ஒரு சில முஸ்லிம்கள் மனிதன் என்ற போர்வையில மனிதன் என்ற தோரணையில அவர்களும் அப்படி நடந்திருக்கும் தானே என்று யோசித்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி வைக்கின்றான். அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த மாதிரியான செய்தியோட காதுகளில் முழுக்க நேரத்தில் நீங்கள் உடனடியாக என்ன சொல்லி இருக்கணும்? மாயக்கூலுலனா அன்ன தகல்லம பிஹாதா, இதை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை. ஏன் பெரிய இடத்து சமாச்சாரம் இதை பற்றி பேசுவதற்குரிய தகுதி நமக்கு இல்லை. அல்லாஹ் நீ தூய்மையாகி விட்டாய், அல்லாஹ் உன்னை தூய்மைப்படுத்துகின்றேன், இது மிக பெரிய அவதூறு என்று சொல்லியிருக்க கூடாத என்று ஒரு ஆயத்தில் அதற்கு மேலுள்ள ஆயத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இந்த மாதிரியான செய்திகள் உங்களோட காதல விழுந்த நேரத்தில் முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் தன்னுடைய சமூகத்தார்களை பற்றி ஹைரை நினைக்க வேண்டும். முஃமினானவர்கள் அவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள், முஃமினானவர்கள் அவ்வாறு யோசித்திருக்க மாட்டார்கள். முஃமினானவர்களை பற்றி நல்லதை எண்ணி இது மிகப்பெரிய இஷ்டக்கட்டுதல் என்று நீங்கள் சொல்லியிருக்க கூடாதா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சமீப காலமாக நாங்கள் பார்க்கலாம் யாராவது ஒரு வகையில் உள்ள பெரியவர், அவர் அரசியலில் இருக்கலாம் அல்லது செல்வத்தில் செல்வந்தர்களாக பணக்காரர்களாக இருக்கலாம் அல்லது கல்வியலாளராக இருக்கலாம் அல்லது ஊரில் உள்ள மிக முக்கியமான நாட்டில் உள்ள மிக முக்கியமானவர்களாக இருக்கலாம். சமீப காலமாக நாங்கள் பார்க்கலாம் பெரும்பான்மை சமூகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது வரையறை கட்டுப்பாடு நாகரீகம், அவர்கள் யாராவது அவருக்கு விருப்பம் இல்லாத ஒரு தலைவரை பற்றி ஏதாவது ஒரு மாதிரியான அசிங்கமான மோசமான அவமான ஏதாவது ஒரு விடயத்தை பதிவு செய்து விட்டால் அதை வேகமாக பரத்தக்கூடியவர்கள் நாங்கள் தான், நம்முடைய சகோதரர்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அவர்கள் செய்வதெல்லாம் நாம் செய்ய முடியாது. நம் ஒவ்வொருவருடைய வேலைக்கும் செயல்களுக்கும் வரையறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன.
மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலேயும் சொன்னார்கள், கஃபா பில் மர்இ கதீபன் அய்யுஹத்திஸ பிகுல்லி மா சமியா, ஒருவன் பொய்யனாக இருப்பதற்கு இதுவே போதும், அவருடைய காதல விடக்கூடியது அனைத்தையும் மற்றவருக்கு சொல்லிடுவார். எனக்கு செய்தி கிடைச்சிருக்குது, எனக்கு இப்படி வந்திருக்குது, பேஸ்புக்கில் இப்படி வந்திருக்குது, வாட்ஸ்அப் வைபரில் இந்த மெசேஜ் வந்திருக்குது, உடனடியாக அவருடைய காதலே முடிந்த அனைத்தையும் மற்றவருக்கு யாரு சொல்லுகின்றாரோ அவர் உண்மையாளராக இருக்க முடியாது, அவர் பொய்யன் என்பதற்கு இதுவே சாட்சி என்று ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, யாராவது முக்கியமான ஒருவரை பற்றி ஏதாவது செய்தி வந்து அந்த செய்தியில உண்மை இல்ல, அந்த செய்தியில நண்பகத்தன்மை இல்ல, அதுல நீதி நேர்மை இல்ல, ஏதாவது ஒரு அடிப்படையில் அவரை கேவலப்படுத்தவும் அவரை அவமானப்படுத்தவும் என்று யாராவது ஒருவர் அந்த செய்தியை அவர் பதிவு செய்திருந்தால் இது சாதாரணமான பாவம் அல்ல. நம் எல்லோருக்கும் தெரியும் பெரும் பாவம் ஏழு. அந்த பெரும் பாவங்களில் பெரும் பாவம் நபி அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்கள், இன்ன அர்பர் ரிபா, வட்டி என்பது மிக கொடுமையானது, கொடூரமானது, பயங்கரமானது, தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வதற்கு சமமானது, அந்த அளவுக்கு பயங்கரமான வட்டியை விட மிகப்பெரிய வட்டி, இன்ன அர்பர் ரிபா, வட்டியை விட மிகப்பெரிய வட்டி என்ன, முஸ்லிமின், ஒரு முஸ்லிமான மனிதனுடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது. மேலான பெரியார்களே சகோதரர்களே, தேர்தல் காலமாக இருப்பதனால தேர்தல்களுடைய பேச்சுகளை பேசக்கூடாது என்று அரசாங்கத்தால அவர்கள் போட்டிருக்குகின்றார்கள், அதனால அதை பற்றி நாங்கள் விரிவாக பேச வரல. ஆனால் எதை சொல்ல வருகிறோம் என்றால், தான் வெற்றி பெறுவனும் தன்னுடைய கட்சி வெற்றி பெறுவனும் மற்றவர் அவர் முஸ்லீம், அவர் இஸ்லாமியர், கலிமா சொன்னவர் யாராக இருந்தாலும் சரி, இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் எந்த மாதிரியான அவதூறுகள் ஆங்காங்கே பரப்பப்படுகின்றது. நபியவர்கள் சொன்னார்கள், வட்டியிலே மிகப்பெரிய வட்டி, மிக பயங்கரமான வட்டி தான் ஒரு முஸ்லிமருடைய மானத்தை மானபங்கப்படுத்துவது. யாராவது ஒருவருக்கு எங்களின் மீது ஒரு வகையான கோபம், யாராவது ஒருவரை நாங்கள் வெறுக்குகின்றோம், ஏதாவது ஒரு அடிப்படையில் நமக்கும் அவருக்கும் மத்தியில ஒரு மனஸ்தாபம் வந்துவிட்டது என்று சொன்னா ஒரு காலத்துல மொட்டை கடிதம் எழுதுவாங்க. ஆனா அதெல்லாம் இப்ப மலையேறி வாங்க, நாங்கள் பார்ப்போம், நாங்கள் பேஸ்புக்கில் உங்களை பார்த்துக் கொள்வோம். மேலான பெரியார்களே சகோதரர்களே, இப்பொழுது கடந்த 10, 15, 25 வருடங்களுக்கு முன்னால மனித என்ற ரீதியில ஏதாவது அவரால் தவறுகளோ தப்புகளோ நடந்திருந்தால் இவர் என்ன செய்தாரு போட்டுட்டாரோ உடனடியா, ஏன் அதுல யாருக்கும் எந்த வகையான கட்டுப்பாடும் இல்ல, வரையறையும் இல்ல, இவர் நினைக்கிறாரு நான் அவரை கேவலப்படுத்தி விட்டேன், நான் மக்களுக்கு முன்னால் அவரை அவமானப்படுத்தி விட்டேன், கேவலப்படுத்தி விட்டேன் என்று. ஆனால் நபி அவர்களுடைய ஹதீஸ், யாராவது ஒருவர் ஒரு முஸ்லிமை உலகத்தில அவமானப்படுத்தினால், கேவலப்படுத்தினால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை அவன் அவனுடைய வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கேவலப்படுத்தாமல் விடமாட்டான். உலகத்திலேயே அவனை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவமானப்படுத்துவான். ஏன், மற்றொரு முஸ்லிம் உண்மையில இல்லாத தவறை, இல்லாத குறையை அவரின் மீது சுமத்தி அவரை பழிவாங்கணும், சமூகத்திலிருந்து அவரை கீழே இறக்கணும் என்று சொல்லி யாராவது அவமானப்படுத்தினால், அவருடைய குறையை மறைக்காமல் பகிரங்கப்படுத்தினால், உலகத்திலேயே அவர் கேவலப்படுத்தப்படுவார் என்பதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால நாம் எந்த ஒரு செய்தி நமக்கு வந்தாலும் அந்த செய்தியை நீங்க ஷேர் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த செய்திக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அந்த செய்திக்கு நீங்க லைக் அடிப்பதாக இருந்தாலும் சரி, இவைகளை ஒவ்வொன்றையும் நீங்க யோசிக்கணும். மிக ரொம்ப நேஷா உங்களோட கையால ஒரு பட்டன் தட்டிடுவீங்க அவ்வளவுதான். ஆனால் இந்த கையால தட்டியதை, உங்களோட பட்டன் தட்டியதை பற்றி கியாமனால கேட்கப்படுவீங்க. அது யார் யாருக்கு போனதோ அந்த அத்துணை பேர்களை பற்றியும் நீங்க கேள்வி கேட்கப்படுவீங்க. என்ற ஒரு நல்லதுக்கு வழிகாட்டியாக இருக்கிறீங்க. அந்த நலவை யாரு செய்தாலும் அவர்களுடைய கூலி. நேரம் இல்ல, அதனால அரபி ஹதீஸ்களை சொல்லல, 12:40 தான் பயான் ஆரம்பிச்சோம், இப்ப 55 ஆகிருச்சு, அதனால சுருக்கமாக முடிக்க போகின்றோம். ஒரு நலவுக்கு வழிகாட்டியாக இருந்தால் அதை யார் யாரு பின்பற்றுகின்றாரோ அவர்கள் எல்லோருடைய நன்மையும் அந்த நல்லதற்கு வழிகாட்டியவருக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பாவத்தை யாராவது உலகத்தில் அறிமுகம் செய்து, ஒரு தவறை ஒரு குற்றத்தை உலகத்தில் முதலாவது அறிமுகம் செய்கிறார் என்று சொன்னால், அதற்கு பின்னால் அந்த தவறை யாரு யாரு செய்கிறார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவத்தில் ஒரு பங்கு இந்த முதலாவது நபருக்கு வரும் என்பதையும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். இவர்கள் எல்லாத்தையும் விட மிக ஆபத்தானது என்ன? மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நல்லெண்ணம் குறைந்து விட்டது. நபியுடைய ஹதீஸ், துன்னு பில் முஃமினீன கைரா, இப்போமே முஃமினங்களை பற்றி நல்லெண்ணம் வைங்க, நீங்க தவறான எண்ணம் வைக்காதீங்க. அந்த தவறான எண்ணம் அது வெறும் யூகம் தான். உங்களுடைய சில எண்ணங்கள் பாபம், யூகங்கள் பாபம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த சோசியல் மீடியா வந்து பல நல்லவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிட்டது. அவர்கள் உண்மையிலே நல்லவர்களாக இருப்பார்கள். யாராவது ஒருவன், யாராவது ஒருத்தி ஏதாவது ஒரு செய்தியை பதிவிட்டதன் மூலமாக இப்பொழுது மக்கள் என்ன பேசுறாங்க, நாங்கள் இவர் அப்படி நினைத்துக் கொண்டிருந்தோம், இப்படி நினைத்துக் கொண்டிருந்தோம், இவர் இப்படி இப்படி எல்லாம் செய்கிறார் என்று சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனா நாங்க இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் ரொம்ப கவனமாக தூர நோக்குடன் நடந்து கொள்ளும். யாரும் அவமானப்படுத்தப்படக்கூடாது. அது இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம், பெரும்பான்மை சமூகத்திலே வாழக்கூடியவராக இருக்கலாம், நமக்கு விருப்பம் இல்லாத இயக்கங்களாக இருக்கலாம், இந்த நாட்டிலே வாழக்கூடிய மற்ற மதத்தினர்களாக இருக்கலாம். யாரை பற்றியும் கேவலமாக தவறாக அவர்களை அவமானப்படுத்தி பேசுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதை விட ரொம்ப பயங்கரம் என்னண்டா, அமல்கள் குறைந்திருச்சு, வணக்கங்கள் குறைந்திருச்சு என்ற நம்முடைய கால நேரம் எல்லாம் அதிகமான நேரம் இதில் கழியுது. அமைதியாக வந்து தொழுது அந்த இடத்தில் உட்கார்ந்து விட்டு தொழுகையை முடித்து விட்டு ஜிக்ரு கிராவத்துகள், ஓத வேண்டிய துஆக்கள், ஓத வேண்டிய தொழ வேண்டிய சுன்னத்தான தொழுகைகளுக்குரிய நேரங்கள் எல்லாம் குறைந்திருச்சு. சலாம் கொடுத்தும் கொடுக்காமலும் ஏதாவது ஒரு போன்ல ஒரு ரிங் டோன் உண்டு பட்டுட்டா பதறி அடிச்சு கொண்டு ஓடுறாரு. யார் என்ன ஜனாதிபதிய பேசுறவரோட யோசிக்கணும். நான் யாருக்கு முன்னால் நினைக்கிறேன், நான் கொடுத்திருக்கிறது ஒரு பத்தே பத்து நிமிஷம் மஸ்ஜிதுக்கு, அந்த கொடுத்திருக்கிற பத்து நிமிஷத்தை முழுமையாக கொடுப்பதற்கு தயார் இல்லை. உது செய்து கொண்டு ஜமாத்த நடக்குது, மஸ்ஜிதுக்கு வாராரு, அப்ப போன் வந்தா திருப்பி எடுத்துக்கொண்டு ஓடுறாரு. பின்னால ஒன்று தொழும் பொழுதே எவ்வளவு ஹசரத்மார் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னால அவங்க மொபைல் போன சைலன்ஸ் மோட்ல போடுங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கனாலும் ஒரு சிலர் கேட்கிறல்ல. அவர்களுடைய அந்த ரிங் டோனின் மூலமாக எத்தனை பேருடைய தொழுகைகள் வீணாகுது. இது நீங்க மக்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கலையா? கையால் அடிக்கிறது மட்டுமல்ல இடைஞ்சல், வாயால பேசுறது மட்டுமல்ல இடைஞ்சல், உங்களுடைய செயல்களால எத்தனை நூறு பேர்களுடைய தொழுகை, உள்ளச்சோட்டோடு தொடர்புடையவர்களுடைய தொழுகைகளை நாங்கள் வீணாக்குகின்றோம். சலாம் கொடுத்து முடிவதற்குள்ளால ஒரு ரிங்டோன் பட்டதற்காக வேண்டி எழுப்பி பாய்ந்து கொண்டு செல்கின்றார். நாங்கள் யோசிக்கணும், என்ன அந்த போனுக்கு ஆன்சர் பண்ணாக்கு என்ன நடக்கும், அந்த போனை ஆன்சர் பண்ணினதுனால என்ன எனக்கு லட்சக்கணக்கில் என்ன லாபமா வருது? நாங்கள் எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, பெரியவர்லிருந்து சிறியவர் வரை இந்த நோயுக்குள்ள வந்ததுனால எல்லாரும் அவரவர்களுடைய அவங்க எதுல இருக்கிறாங்களோ அதுல எந்த அளவுக்கு இந்த வெளிநாட்டில் போறதுக்கு ஏற்போற செக்யூரிட்டி செக்கிங் எவ்வளவு முக்கியமான ஒரு செக்கிங், செக்யூரிட்டி செக்கிங், ஏதாவது கடத்துறாரா அல்லது ஆயுதங்களை கொண்டு வாராரா, சிலவேல விமானத்தை சேதப்படுத்தலாம், அந்த செக்யூரிட்டி செக்கிங் பண்ற வரும் அவர் மொபைல் போன்ல, அந்த இமிகிரேஷன் இருக்கிறாரு பெயர்களை செக் பண்றாரு அவரும் மொபைல் போன்ல, ஆபரேஷன் தியேட்டர்ல டாக்டர் அவர் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறாரு அவரும் மொபைல் போன்ல. நாங்க யோசிக்கணும், நாங்க செய்யற வேலை சாதாரணமல்ல. ரோட்ல இருக்கிற டிராபிக் போலீஸ் உட்பட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து கொண்டு போய்கொண்டும் இருக்குது, அவரவங்க பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறாரு. மேலும் பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சமூகத்திற்கு, மக்கள் இதுல மூழ்கி விட்டாங்க. யாரும் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு தயார் இல்லை. மேலான பெரியார்களே, சகோதரர்களே,
அது மதரசாக்கள் ஓதிக்கு கொடுக்கக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம், மக்தபில படித்துக் கொடுக்கக்கூடிய ஆளுங்களாக இருக்கலாம், ஸ்கூல்கள்ல படித்துக் கொடுக்கக்கூடிய மாஸ்டர்மார்களாக இருக்கலாம், ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்களாக இருக்கலாம். நாங்கள் பார்க்கலாம் அநேகமானவர்கள் இதுல விதிவிலக்கு அல்ல. வரக்கூடிய போன்களை ஆன்சர் பண்ணினோனும், உடனடியா வரக்கூடிய வாட்ஸ்அப்ல ஏதாவது செய்தி வந்தா படிச்சு முடிச்சிடணும், அதற்கு உடனடியா ரிப்ளை பண்ணினோனும், ஏதாவது புதிய செய்தி வந்து விட்டது என்றால் நான் தான் முத முதல்ல அதை அனுப்பினேன் என்ற பெயர் பெருமை கிடைக்கும். அந்த பெருமை தனக்கு வேணும். அதனால் இந்த செய்தியை முதலாவது அனுப்பியவன் நான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஆனால் இதனுடைய பாரதூரம் ஓரளவு இப்ப சில பெற்றோர்களுக்கு விளங்குது. எந்த வகையில ஹசரத் இந்த புள்ள சொல்லி கேட்கிறா இல்ல, எந்த மகன் கேட்கிறான் இல்ல, எந்த மகள் கேட்கிறா இல்ல. ஆரம்பத்துல பலர் என்ற சொன்னாங்க, மொபைல் போன் வாங்கி கொடுக்காதீங்கன்னு. நானும் ஆசைப்பட்டு இறக்கப்பட்டு அந்த இறக்கத்துடன் வாங்கி கொடுத்தேன் மகளுக்கு. ஆனா இப்ப அதுல புள்ள அவர்கள் அதிலே ஆகிட்டாங்க, மகளும் மகனும் அதற்குள்ளே மூழ்கிட்டாங்க. எந்த அளவுக்குண்டா அவர்களுக்கு சில வேலை ரீலோடுக்கு நீங்க பணம் கொடுக்காட்டி சூசைட் பண்ணிடுவாங்க. நீங்க உணவு தராம இருங்க, உடை தராம இருங்க, எங்களுக்கு குடிக்க சாப்பிட எது தராட்டி பரவாயில்லை, ஆனா எங்களுக்கு ஸ்மார்ட் போன் வேணும், ரீலோடுக்கு பணம் வேணும், அதை தராட்டி நாங்க வீட்டிலிருந்து ஓடிடுவோம். இதுக்கு எத்தனை பெற்றோர்கள் புள்ள இதையாவது செஞ்சிடுவாரோன்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி கட்டுப்படுத்துற மகனையும் மகனையும் கட்டுப்படுத்துவதற்கு முதல்ல பாப்பா மார் உமா மார் கட்டுப்படுத்தும். இன்னைக்கு பெண்களுடைய கைகள்லையும் அது, ஆண்களுடைய கைகள்லையும் அது. வீட்டுக்குள்ள வரும்போது பேசிக்கொண்டே வராரு, வீட்டிலிருந்து போகும்பொழுது பேசிக்கொண்டே போறாரு, வீட்டுக்குள்ள வந்தாதுக்கு யாருக்குரிய நேரம், மனைவிக்குரிய நேரம், குழந்தைகளுக்குரிய நேரம். ஆனா இப்ப சில வீடுகள் எப்ப பார்த்தாலும் ரொம்ப அமைதி, ஒரு சப்தமும் இல்லை. எல்லாரும் அவங்கவங்களோட செல்போன்ல, மொபைல்ல, ஐபேட்ல, அவங்களோட கம்ப்யூட்டர்ல பிஸி. மனைவி ஒரு பக்கத்துல, கணவன் இன்னும் ஒரு பக்கத்துல, மகள் அவங்களோட ரூம்ல, மகள் அவர்கள் ரூம்ல, நாலு பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப முந்தியாவது சாப்பிடும் போதாவது பேசுவாங்க. இப்ப ஒரு கையில போன், ஒரு கையில சாப்பாடு. நாங்க எங்க யோசிக்கணும், என்ன நாங்க எங்க போய்கொண்டு இருக்கிறோம், வார என்னென்ன புதிய புதிய குழு, அதாவது குருக்கள் வந்தா எல்லாத்திலையும் அனுப்புற, என்ன எக் பண்ணுங்க, என்னையும் எக் பண்ணுங்க, பிளீஸ் உங்களோட நம்பர் எனக்கு அனுப்புங்க. நாங்க சொல்றது டிலீட் பண்ணுங்க, ஏன் எங்களை கால நேரம் வீணா போகுது, எங்களை எத்தனையோ ஹக்குகள் பாழா போகுது, மனைவிக்கு நேரம் கொடுக்கப்படுவது இல்ல, குழந்தைகளுடன் அளவலாடி அன்பாக பேசுவதற்குரிய நேரம் இல்ல, வேலை செய்யற வேலை தளத்திற்கு நேரம் கொடுக்கப்படுவதில்லை, எங்கேயாவது ஜொப் செய்த அந்த ஜொப்புக்குரிய முழுமையான நேரம் அங்கே கொடுக்கப்படுவதில்லை. அதை விட பயங்கரம், அல்லாஹ்வுக்குரிய நேரமும் முழுமையாக கொடுக்கப்படுவதில்லை. நபி அவர்களுடைய ஹதீஸ், இன்ன லினஃப்ஸிக்கு அலைக ஹக்கா வ இன்ன லிஜஸதிக்கு அலைக ஹக்கா வ இன்ன லிஐனிக்கு அலைக ஹக்கா வ இன்ன லிரப்பிக்கு அலைக ஹக்கா. உங்களோட கண்ணுக்கும் ஒரு ஹக்கு, உங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக்கு, உங்களோட மனைவிக்கும் உங்களோட ரப்புக்கும் ஒரு ஹக்கு. சில வேளை இரவையில 12 மணி, 1 மணி, 2 மணி வரைக்கும் அவங்க என்ன செட்ல இருக்கிறாங்க, இன்டர்நெட்ல இருக்கிறாங்க, முழு உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் லைவா பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு காலம் இருந்தது, ஏதாவது ஒரு படத்தை பார்க்கணும்னா தியேட்டர் போகணும், அங்க அமரணும், அவன் போற்ற நேரத்துல பார்க்கணும், அவன் நிப்பாட்டினா திரும்பி வரணும். ஆனா இப்ப என்ன நடக்குது என்றா, அவர்களுடைய ரூம்ல இருந்து கொண்டு முழு உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் லைவா நேரடியாக எந்த வகையான வித்தியாசம் இல்லாமல் பார்க்கலாம். அதனாலதான் வெக்கமும் கூச்சமும் குறைந்து கொண்டே போகுது. என் கண்ணால பார்ப்பது மோசமான காட்சிகள், காதால கேட்பது தவறான கேள்விகள். அதனால கூச்சமும் நாளுக்கு நாள் வெட்கமும் குறைந்து அமல்ல இபாதத்துல ரூஹானியத்தில் ஆசை ஆர்வங்கள் இல்ல, விருப்பங்கள் இல்ல. மஸ்ஜிதில உட்கார்ந்து கொண்டு கொஞ்ச நேரம் குர்ஆனை எடுத்து ஓத மனசு வருதில்லை. அநேகமானவர்கள் உட்கார்ந்து கொண்டு திக்ரி செய்வதற்குரிய விருப்பம் வருதில்லை. ஏன், கண்கள் தவறை பார்ப்பதனால, காதுகள் தவறை கேட்பதன் மூலமாக, வாயால சில பேச்சுகள் பேசுவதன் மூலமாக அமல் இபாதத்திலிருந்து ஆசை ஆர்வம் குறைந்து கொண்டு போகுது. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால முதல்ல எங்கட வளரக்கூடிய யங் ஜெனரேஷன் இளம் சந்ததியினரை கட்டுப்படுத்தணும்டா. முதல்ல நானும் நீங்களும் எங்களை கட்டுப்படுத்தணும். ஒவ்வொரு தாயும் தந்தையும் செல்ஃப் கண்ட்ரோல். அவர்கள் கணவன் வீட்டுக்கு வந்ததோட மொபைல் போனை தூக்கி ஒரு பக்கத்துல வைத்திடணும், அவரோட மொபைல ஆஃப் பண்ணிடணும். வீட்டுல லேட் போன் இருக்குது, எமர்ஜென்சிக்கு தேவைன்னா பேசிக்கோங்க. இது மனைவிக்குரிய நேரம், இது குழந்தைகளுக்குரிய நேரம், தொழுவுற நேரம் வைத்து விட்டு வர்றது இது ரப்பக்குரிய நேரம். இரவே 10 மணிக்கு நாங்க எங்கட மொபைல் போனை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 9 மணிக்கு பின்னால மாத்திரம் எங்கட வாட்ஸ்அப் ஓன் பண்ணி அதுல எது அவசியமோ தேவையோ அதை மட்டும் பாக்கிற, மற்றதை பாக்கிறோம் இல்ல டிலீட் பண்ணிடுற. அப்படி செய்தால்தான் நாங்க எங்களை கட்டுப்படுத்தலாம். நாம் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல், ஒரு சுய கட்டுப்பாட்டுக்கு வந்தால்தான் எங்கட குழந்தைகளை, வளரக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளை கட்டுப்படுத்தலாம். நேரம் இல்ல சொல்வதற்கு. ஆனால் இப்ப இதுல சுதந்திரம் கொடுத்ததுனால இந்த பேஸ்புக் மூலமாக, அது இல்லாம அந்த சோசியல் மீடியாக்களின் மூலமாக எத்தனை வகை வகையான தவறுகள். நம்முடைய சில ஆண் பெண்கள் கண்ணியமான குடும்பம், கௌரவமான குடும்பம், பல ஊர்களில் தூளுக்கு பழகிட்டாங்க. நாங்கள் இதுவரைக்கும் கண்ணால கண்டதில்லை தூள். ஆனா தூளுக்கு பழகி, டெப்லெட்டுக்கு பழகி, அதுல எத்தனையோ பெயர்கள் நமக்கு தெரியாது. இதெல்லாம் எதன் மூலம் பழகினாங்க? மற்ற நண்பர், அந்த மோசமான நண்பர்களுடன் தொடர்புகள் எவ்வாறு ஏற்பட்டது? மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, நபியவர்கள் சொன்னார்களே, ஒரு காலம் வரும், அந்த காலத்துல இஸ்லாமிய தீனுடைய அடிப்படையில் வாழ்வது உள்ளங்கையில் நெருப்பு கட்டி வீத்திருப்பதற்கு சமம் என்று சொன்னார்களே, அந்த காலம் மாதிரி இப்பொழுது இந்த காலம் மாறுவதை போன்று தெரிகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால உலகம் போற போக்கில நாங்க போகையிலா, நாட்டு மக்கள் போற போக்கில நாங்க போகையிலா, நாங்க இஸ்லாமியர்கள், நாங்க முஸ்லிம்கள், எங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வரையறை, உணவுக்கு, உடைக்கு, பேச்சுக்கு, நடைக்கு வரையறை இருப்பதை கொண்டு நாங்க இந்த சோசியல் மீடியாவை பாவிப்பதற்கும் நாங்க எங்களுக்குள்ளே ஒரு வரையறையை, ஒரு கட்டுப்பாட்டை நாங்க போட்டுக் கொண்டோம் என்றால் நாம் நம்மையும் பாதுகாக்கலாம், குழந்தைகளையும் பாதுகாக்கலாம், எதிர்காலத்துடைய சந்ததிகளையும் சமூகத்தையும் பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில் நாங்க வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. எங்கள் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, மணிமக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, முழு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாட்டிலே நடக்கக்கூடிய உள்ளூராட்சி தேர்தலை கைராக்கி வைப்பாயாக. யார் யாரின் மூலமாக ஊருக்கும் நாட்டுக்கும் கயிறுகளும் நலவுகளும் நடக்குமோ அப்படியான அவர்களை நீ வெற்றி பெற செய்வாயாக. நாட்டிலே ஒற்றுமையையும் அமைதியையும் சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக. உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் என்ற சுருக்கத்தை தந்திருவாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன், ரஹ்மதுக்கே அர்ஹமர் ராஹிமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more lectures, visit slhub.com.